இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக இரண்டு எஜமான்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். இந்த இரண்டு எஜமான்கள் என்று சொல்லும்போது உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் நிறைய தடவை கேட்டிருக்கோம். அப்போ ஊழியம் செய்கிறவங்க பகுதி நேரம் ஊழியம் செய்யக்கூடாது, முழு நேரம் தான் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இந்த வசனத்தை வச்சு எல்லா ஊழியக்காரங்களும் பேசுவாங்க. அப்போ ஊழியம் செய்யாதவங்களுக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தும்? வசனம் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். அப்போ இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ இந்த வசனம் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாம் வந்து கேட்டதவே கேட்டு கேட்டு குளிச்சு போனதுனால ஒரு பிரசங்கத்தினுடைய ரெண்டு வார்த்தையும் கேட்கும்போது ஐயோ இதுதான் எனக்கு தெரியுமே, இதுதான் அங்கேயும் பேசியிருக்காங்கள, இதில் வித்தியாசமாக ஏதாவது சொன்னால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கேட்குறதுக்கும் நாம் விருப்பமுள்ளவர்களாக இருப்போம். அப்படியாக இன்றைக்கி இரண்டு எஜமான்கள்ங்கிறத, இந்த ரெண்டு எஜமான உலகப் பொருளுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், தேவனுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகப் பொருளுங்கிறத உலக வேலை அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக பார்ப்போம். மத்தேயு 6:24 மத்தேயு 6:24 போதும், ஒருவனை சிநேகித்து ஒருவனை அசட்டை பண்ணுவான். ஒன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாவே அதே ஊழியர்தான். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஊழியக்காரங்களை நாம் மாறுறோம். ஊழியம் செய்யாதவங்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவர்கள் ஊழியராக மாறுகிறார்கள். அரசாங்க அதிகாரிகளும் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா அவங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியங்களை செய்கிறதுனால அவர்களும் தேவ ஊழியர்களாக இருக்கிறார்கள். என்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறோமோ அல்லது தீமையிலிருந்து விலகிறோமோ அல்லது பிரமாணத்தின்படி காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது நாம் தேவனை நேசிக்கிறோம். அப்போ தேவனை நேசிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தை வெறுக்கிறோம் அல்லது அசட்டை பண்ணுகிறோம். இதே மாற்றி உலகப் பொருள் அப்படின்னா நம்ம மனம் போன போக்கில் போய் மற்றவங்க செய்கிற மாதிரி பார்த்து செஞ்சு அல்லது பொருளாசை, இந்த உலகத்தில் உண்டான பொருள்கள் மேலே ஆசை வச்சு நாம் பின்பற்றும் போது இந்த பொருளை நேசிக்கிறோம். அப்படி நேசிக்கும் போது என்ன பண்ணுறான்? கண்டிப்பாக இன்னொரு ஆள் அசட்டை பண்ணி ஆகணும். அப்போ தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் அசட்டை பண்ணுகிறோம் அல்லது வெறுக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது நாம் தேவனை நேசிக்கிறோம், உலகப் பொருளை வெறுக்கிறோம். உலகத்தில் உண்டான ஆசைகளை அல்லது பொருளாசை அல்லது ஜீவனத்தின் பெருமை, இப்படி உலகத்தில் உண்டான கொஞ்ச நாள் இருந்து அழிஞ்சு போகிற காரியத்தின் மேலே நாம் பின்பற்றி அதை நேசிக்கும் போது உலகப் பொருளை நேசிக்கிறோம். அப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக நாம் தேவனை வெறுக்கிறோம் அல்லது அசட்டை பண்ணுகிறோம். லூக்கா 16:13 அப்போ தேவனை பகைக்கிறோம். உலகத்திலே நாம் அன்பு கூறும்போது தேவனை நாம் பகைக்கிறோம், தேவனிலே அன்பு கூறும்போது நாம் உலகத்தை பகைக்கிறோம். இந்த ரெண்டு காரியம் நம்ம மனசில் வச்சா நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த ரெண்டு எஜமானுக்கு மேலே பெரிய எஜமான் யாராக இருப்பார்? ஒரு சின்ன எஜமான், இன்னொரு பெரிய எஜமான். எல்லாத்துக்கும் பெரிய எஜமான் தேவன். இந்த உலகப் பொருளும் அவர்னால் உண்டானது, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அது எஜமானாக நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சோறு போடுது. சோறு போடுறது தான் தெய்வம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அவருடைய வயிறே தெய்வம். ஏன்னா சோறு போடுறது தான் தெய்வம். ஆமாம், அது உலக பழமொழி. பைபிள் பழமொழி என்னன்னா, அவருடைய வயிறே தெய்வம். ஆமா, அது அவ்வளோ பெரிய உலகம் உள்ள இருக்குது பாருங்க. ஆமா, ஆம்பளைய பார்த்தா இன்னைக்கு நிற மாசமா இருக்காங்க, ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா நிற மாசமா இருக்காங்க ஊழியக்காரங்க எல்லாருமே. அப்படி கேவலமா போச்சு. ஊழியம் செய்யறேன் செய்யறேன் சொல்லி வயிற்றுக்கு ஊழியம் செஞ்சு அவருடைய வயிறே தெய்வம். யாக்கோப்பு 4:4. யாக்கோப்பு 4:4. பாருங்க, உலக சிநேகம் எது வேணாலும் சரி, எல்லா பொருளும் நம்மளுக்கு தேவைதான், ஆனால் அதை சிநேகிச்சு நம்ம கூடையே வச்சுக்கிட்டா நாம் தேவனை வெறுக்கிறோம், நாம் தேவனுக்கு பகையாக இருக்கிறோம். ஆனால் தேவனை தேடும்போது இந்த உலகத்தில் தேவையானுக்கிற எல்லா பொருள்களையும் நம்ம கேட்கறதுக்கு அதிகமாகவே கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தேவனை தேடாமல் இதுதான் முக்கியம் சொல்லிட்டு அதுலேயே நாம் எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு முயற்சி இடும்போது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு பொய்ய சொல்கிறோமோ, அல்லது எந்த அளவுக்கு ஏமாத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. பத்தாததுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இல்லாமையும் போகுது. ஆனால் இந்த பெரிய எஜமானை நம்ம பின்பற்றிட்டா இந்த பெரிய எஜமான கீழே தான் எல்லாமே இருக்குது. அப்போ பெரிய எஜமானுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது சாப்பாடு வஸ்திரம் எல்லாமே ஆண்டவர் தர்றார். இந்த உலகத்தில் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கூட நிறைய கொடுத்துட்ருப்பார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ தேவனை தேடியாச்சுன்னா இந்த உலகத்தில் என்னென்ன வேணும், பேர் வேணுமா, புகழ் வேணுமா, அல்லது பணம் வேணுமா, பொருள் வேணுமா, என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் காலதாமதம் இல்லாமல் தேவன் கொடுக்குறார். அதனால் உலகத்தை நாம் நேசித்து நேசித்து போனோம்னா ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, விபச்சாரிகளே அப்படின்னா என்ன அர்த்தம், விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்லை, அது இல்லை, அது உலக ஸ்நேகம், தேவனுக்கு விரோதமான பகையன் வந்துடுச்சு. இந்த மாதிரி செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்கிறாரு. சரியான அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். எடுத்தோன்னு அதுதான் அந்த வார்த்தை தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஆ, அது ஒரு காரணம். சரியான அர்த்தம் என்னன்னு
கேட்டீங்கன்னா,
அது இணைக்கப்படுறதுக்கு முன்னால என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் அப்போ என்ன வருது? அங்கேயும் அதே மாதிரி தான் வருது. அப்போ என்ன அர்த்தம், என்ன அதோட பொருள் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் பிறக்காதவர்கள். தேவனுடைய வார்த்தை மாம்சம் ஆகும் பொழுது தான் நாம் எல்லாரும் தேவனாலே பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். இப்படி பிறக்காதவங்க எல்லாருமே, ஆமாம், தேவ உலக ஆசையிலையும் உலக இதுலேயும் வந்து அதுலேயே மதிமயங்கி அந்த உலக ஆசையை கற்பந்தரித்து அல்லது பணத்தை கற்பந்தரித்து அல்லது உலக சிற்றின்பங்களை நம்முடைய இருதயத்தில் வளர்த்து 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 அதில் நம்ம ஆவிக்கிற நிலைமையில் மறுபடியும் பிறந்தோம்னா நாம் எல்லாரும் விபச்சாரிகள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கற்பந்தரித்து ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது தான் அவன் தேவனாலே பிறக்க முடியும். அப்படி தேவனுடைய வார்த்தையை சிநேகிக்காம உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் சிநேகித்து அதை வந்து நம்ம இருதயத்தில் குப்பை தொட்டியாக மாற்றி வச்சுட்டு இருந்தோம்னா அவங்கள தான் ஆண்டவர் விபச்சாரிகளே விபச்சாரரேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உண்மையான ஆட்களை பற்றி இங்கே சொல்லலை, எழுத்தின்படி இருக்கிற ஆளை பற்றி சொல்லலை. தேவனுடைய வார்த்தைக்கு அறிந்து அதற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை பார்த்து தான் விபச்சாரிகளே அப்படின்னா, நீங்கள் தேவனால் மறுபடியும் பிறக்காதவர்களே, உலகத்தில் இருக்கிற ஆசை இன்பத்தினால் மறுபடியும் பிறந்தவர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? சோத்ரம். ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் 15-16. போதும். உலகத்தில் என்னென்ன உண்டாயிருக்குது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை உலக பழமொழியில் வேற மாதிரி சொல்லுவாங்க. மண்ணாசை, பொன்னாசை, அப்புறம் பெண்ணாசை. இதே வந்து என்னன்னா, பைபிள் படி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாம் உலகத்தில் உண்டானது. இதில் அன்பு கூர்ந்தாச்சுன்னா அவங்ககிட்ட பிதா வேண்டிய அன்பு இல்லை. அப்போ நாம் எதில் அன்பு கூறுறான், எந்த எஜமான கீழ்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா போதும், அடுத்த எஜமான நாம் அசட்டை பண்ணுறோம் அல்லது வெறுக்கிறோம். யாருக்கு கீழ்ப்படிஞ்சு, யாருடைய சொல் பேச்சு கேட்டு, எதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்கிறோமோ அவர்களை சிநேகித்து தான் இருக்க முடியும், அவர்கள் கொடுக்குற அந்த வெகுமதியை தான் வாங்கிட்டு இருக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சிநேகிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் துன்பம் வரும், கொஞ்சம் சோதனை வரும். அதை தாங்கி நிற்கும்போது உலக மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட அதிகமான ஆசீர்வாதத்தை சோதனைகளை தாண்டி வர்றவங்களுக்கு ஆண்டவர் தருவார். நிறைய பேருக்கு பட்டினினா கஷ்டம், சோதனைனா கஷ்டம், இப்படி நிறைய இதை பார்த்தா வாழ்க்கையில் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் சாப்பாடு நிறையா வந்துடணும், நிறைய பணம் இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அப்புறம் மற்றவங்களை பார்க்குறது, ஐயோ இவங்க ஊழியம் செய்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, எப்படி இருக்காங்க பாரு, இவங்க இப்படி பேசுகிறாங்க ஆனால் செய்கிறது வேறு அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து அல்லது கிறிஸ்தவங்களை பார்த்து நாம் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகிறோம். ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வரும்போதே ஆண்டவருடைய கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, கானான் தேசத்தின்படி இருக்கக்கூடாது, எகிப்தில் இருக்கிற ஜாதியின்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம முதலாவது ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற கட்டளை எதுன்னு கேட்டிங்கன்னா, நீ புறஜாதியின்படி நடக்கக்கூடாது, நீ திரும்பவும் போறைய கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் இருக்கிறத மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடாது, நான் எழுதி கொடுத்த வகையில் தான் நீ கற்றுக்கொள்ளணும். அப்போ அப்படி கற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பைபிளை வாசிக்கணும். இப்போ நம்ம பூர்வீகமே இல்லாத ஒரு ஜனங்களாக போச்சு. கிறிஸ்தவங்க சொன்னால் ஒரு பூர்வீகமே இல்லை, எல்லா இதுலேயும் கலந்துக்கிறது, ஜாதிகளுடைய எல்லா ஆச்சாரத்தையும் கலந்துக்கிறது, தீபாவளியும் கொண்டாடுறது, கிறிஸ்மஸும் கொண்டாடுறது, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்து திரும்ப உயிரோடு கொண்டு வர்றது. இப்போ மார்ச்சில் சிலுவையில் அடிக்கிறாங்க, ஒன்றே மூணு நாளில் உயிர் திறந்துடுறாரு, உடனே டிசம்பர் மாதம் வரும்போது திறந்துடுறாரு. இதுக்கு இடையில் எவ்வளவு நாள் கேப் இருக்குது? 6 மாதம். அப்போ பிறந்தோன்னு என்னாச்சு? இன்னொரு 3 மாதத்தில் திருப்பி சிலுவையில் அடி. அவரை வளர்கிறதுக்கே விடுறதில்லை நாம. இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறது 1 வருஷம் வளர்ந்தாரான்னா கேட்டால் கிடையாது. பிறக்கிறாரு உடனே சிலுவையில் அடிக்கிறது, பிறக்கிறாரு உடனே 3 மாதத்தில் 4 மாதத்தில் சிலுவையில் அடிச்சிடுறது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதும் இதே மாதிரி தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. ரட்சிப்பின் சந்தோஷம் கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இப்படி விலகி விலகி திருப்பி நாம் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் எழுத்தின்படி தான் சிலுவையில் அடித்து இதை கொண்டாடுறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அடித்து எங்களுக்காக மறித்தார், எங்களுக்காக ரட்சிப்பை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நாம் தேவனுடைய வார்த்தையிலேருந்து வழி விலகி போகிறோம். அப்புறம் யாராவது பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா, ஐயோ ஆண்டவர் உயிர் தெரிஞ்சுட்டாரு, இப்போ தான் எனக்கு இந்த வசனம் புரியுது, இவ்வளோ நாள் புரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கு இடையில் தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இதயத்தில் உயிர் தெழுது. உயிர் தெழுந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை வளர்ந்து வருமோன்னு பார்க்கும்போது, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமல் திரும்பவும் நாம் தேவனை விட்டு வழி விலகி போகிறோம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிறப்பு சரியில்லை அப்படின்னா, ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தது சரியில்லாதனால இந்த எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதா அந்த எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதா, அப்போ உண்மையா அந்த ஆவியின் பிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி நம்மளிலே வாசம் செய்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை மாம்சம் ஆகணும்னு சொன்னால், அந்த வார்த்தை நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாயிருந்து சிந்தித்து தியானிச்சாதான் அந்த வார்த்தை நம்முடைய இரத்தத்தோட இரத்தமாக கலக்கும். அப்போ தான் மாம்சம் ஆக முடியும். அப்போ தான் நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை வெறும் வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தால் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் மறுபடியும் பிறப்பான்? பிறக்க மாட்டான். வாயில் தான் பேசிகிட்டு இருக்கிற மொழியை அது இருதயத்திலையோ அல்லது சரீரத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யலை. அப்போ அந்த மனுஷன் பழைய மனுஷன் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் நம்ம பேச்சளவில் என்ன சொல்கிறோம், நான் மறுபடியும் பிறந்தாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஞானமே வரலையே, ஞானம் வாய்க்கு மட்டும்தான் பக்கமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்குது, அப்புறம் எப்படி ஞானஸ்தானம் எடுத்தது? ஞானஸ்தானமே எடுக்கலை, தண்ணியில் முங்கி எடுத்திருக்காங்க. அது காசி ராமேஸ்வரத்தில் தான் முங்கி எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு காசு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஞானஸ்தானம் இன்றைக்கி எத்தனையோ பெயரில் வந்து பைபிளில் தெரிஞ்சவங்களே எத்தனையோ விதமான நாமங்களில் ஞானஸ்தானத்தை கொடுத்து தங்களுக்கு ஆட்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் எழுத்தின்படி இருக்கிற பொருள் தான். நம்முடைய அறிவில் என்றைக்காவது ஞானம் வந்துச்சா? கிடையவே கிடையாது. எல்லாம் வாயளவில் தான் இருக்குதே ஒழிய ஞானம் நம்மளுக்கு வரவே இல்லை. அப்போ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டு எனக்கு ஞானம் வந்துருச்சு, ஞானம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்கள பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உபச்சாரிகளே, வேசியின் பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த பிள்ளைகள் எதுக்கு கீழ்ப்படிவாங்க? உலகத்தில் தான் அன்பு கூறுவாங்க, கண்டிப்பாக உலகத்தை தான் நேசிப்பாங்க. இப்படி நேசிக்கும்போது தானாகவே அவர்கள் தேவனையும் வெறுக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையும் வெறுக்கிறார்கள் அல்லது அசட்டை பண்ணுகிறார்கள். மத்தேயு 6:24 34-34 வரை வாசிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது இரண்டு எஜமான்களை பற்றி சொல்லிட்டு அந்த இரண்டு எஜமான்கள் யாருங்கிறத சொல்றாரு. ஒன்று வந்து தேவன், அப்புறம் தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது எதுனா வயிறு, துணி, வீடு. அப்போ இந்த பொருள்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். ஆனால் நம்ம முதலாவது தேவனுடைய காரியத்தை தேடும்போது என்னத்தை சாப்பிடணும், என்ன உடுப்போம், எங்கே குடியிருப்போம் அப்படிங்கிற கவலை நம்மளுக்கு வராது. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி சிந்தித்து தியானித்து அவைகளின்படி நடக்கும்போது அது உலக வேலை செய்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு எப்படி துணி உடுப்போம், அல்லது எப்படிப்பட்ட வீட்டில் நாம் குடியிருப்போம் அப்படிங்கிற சிந்தை கண்டிப்பாக வராது. காரணம், தேவன் சகலத்தையும் கொடுத்து ஆதரிப்பாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அப்போ தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, கறி எடுத்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தாச்சு, அது பூனை எப்படி போகாமல் பார்த்துக்கிறது, அது எடுத்துருமா என்னன்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். சரி, இப்போ எனக்கு ஈஸ்டருக்கு துணி எப்படி எடுக்கலாம், இந்த டிசைனில் எடுக்கலாமா அந்த டிசைனில் எடுக்கலாமா, அப்போ இதுக்காகவே கவலைப்பட்டு இதுக்காகவே ஓடி உழைச்சி இப்படியாகவே சிந்திச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஆமாம், தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த காரியத்தை தேடி 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 போகும்போது அது எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இங்கே கொஞ்சம் கடன் வாங்கி, இங்கே கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்து, வேலையில் கொஞ்சம் ஏமாற்றி பொய்ய சொல்லி, இதெல்லாம் வாங்கி வாங்கி வந்து கொண்டு வந்து தண்ணியில் போட்டால் அந்த துணி என்னமா போகுது, அது எப்படியோ போச்சு. அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்கி வீட்டில் இந்த இது கொண்டு வரலாம், அது கொண்டு வரலாம், சீக்கிரம் வேலை செய்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், ஒரு ஃபேன் வாங்கலான்னா அது வேக வேகமாக எப்படி எப்படி எடுக்கும் போது அது உடஞ்சி போகுது. சரி, படுக்கிறதுக்கு தான் நல்லா ஒரு கட்டில் வாங்கலான்னா அது ஆணி கண்டு போகுது, பெல்ட் உடஞ்சி போகுது. இப்படியாக நாம் தேவனுடைய காரியங்களை விட்டுட்டு உலக காரியத்துக்கு வேண்டி கவலைப்பட்டு, நிறைய பேருக்கு கவலைப்படுறதுனால சரீரத்தில் ஒவ்வொரு நாள் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, சிலவங்களுக்கு கூட்ட முடியாது, ஆனால் ஆண்டவர் நினச்சா தான் கூட்ட முடியும். ஆனால் கூட்டுறதை விட்டு போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆவிக்குரிய அளவை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனால் இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், இன்னொரு எஜமான் தானாக பின்னாலே வருவான், அவன் கொடுக்கலனாலும் அவன்கிட்ட ஆண்டவர் கொடுன்னு சொல்லுவார். ஆனால் அதை விட்டு போட்டு இந்த எஜமான் நல்லா பேசுகிறான், கேட்குறதெல்லாம் கொடுக்குறான், அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்பற்றி போனால் அன்பாக இருப்பான், அப்படியே அன்பாக இருந்து இருந்து கடைசியில் ஒரு நாள் வம்பாக வந்து பின்னால் மாட்டிக்குவான். ஆனால் இந்த பெரிய முதலாளி என்னமோ ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், இப்படி இப்படி இருக்கணும், சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் சரியாக தான் ஓட்டணும், பைக் வாங்கி கொடுக்குறேன் ஒழுங்காக தான் போகணும், மெல்லமாக தான் போகணும், ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமாக சொல்லுவார். ஆனால் அந்த எஜமான் அப்படி இல்லை, நீ ஏன் பைக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற, அப்பறம் அங்கே ஒன்று நிற்கிது போய் எடுத்துக்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பைக்கை திருட சொல்லுவான். அப்புறம் பெட்ரோலுக்கா காசு, அதை பற்றி கவலைப்படாத, அது எவனை அதை ஏமாற்றி திருடி கொண்டு வந்தே நான் போகுது பெட்ரோலுக்கு ஆச்சு, அப்படி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பு இல்லாமல் ரொம்ப எளிமையாக எப்படியும் நம்மளுக்கு பிழைச்சா போதுங்கிற மாதிரி போயாச்சுன்னா எப்படியும் பணத்தை உண்டாக்கிடலாம், எப்படியும் யாரையும் ஏமாத்தியும் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது கடைசியில் அந்த போகிற வழியிலேயே ஆபத்து நம்மளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடலாம், அவருடைய நீதியும் தேடுங்கள். எப்படி தேடுறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொன்ன ஊமையில் அடங்கின ரகசியங்களை தேடி வாசித்தோம்னா அதில் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இதில் வாசிக்கும் போது முப்பத்தி ஒன்னாம் வசனம்,
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
இல்ல, அதுல இல்ல,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
இல்ல இல்ல, அதுல ஆறாம் அதிகாரம் 25 வசனம்,
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.
போதும், இங்க எண்ணத்தை உண்போம் என்பதை உங்கள் ஜீவனுக்காக, இப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம் ஜீவனுக்காகவா கவலைப்படுறோம், இல்லை வயிற்றுக்காக தான் கவலைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன சாப்பிடுவோம் சொல்லி நம்ம கவலைப்படுறோமா, இல்லை. ஆனால் உண்மையான கவலையே அதுதான், ஆத்மாவுக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், கேட்ட பிரசங்கமே கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, புதுசாக ஏதாவது கேட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, வாசிக்கும் போது புதுசாக நம்மளுக்கு ஏதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தேடி தேடி நம்ம வாசிப்போம். அப்போ ஆண்டவர் அதுக்கும் கவலைப்படாதுன்ட்டார். ஏன்னா அதாவது அந்தந்த நாளுக்கு உண்டான பாடு அந்தந்த நாளுக்கு போதும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் நாளுக்கு நாள் புதியவிலாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்து கீழ்ப்படிஞ்சால் போதும், அந்த அந்தந்த நாளைக்கு தேவையான ஆத்ம ஆகாரம் கூட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் இந்த ஆத்ம ஆகாரத்தை கொடுக்கும்போது ஏன் வந்து எழுத்தின்படி ஆகாரத்தையும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார்? கண்டிப்பாக தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாடு வந்து அம்மா தாயே எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்கன்னா யாராவது கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ஜீவனுக்காக வார்த்தையை போய் கேட்கறதுக்கு போனால் இதுதான் பிரதர் சத்தியம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இது தான் நாங்கள் எல்லோரும் பின்பற்றுறோம். பாருங்கள், திரளான கூட்ட ஜனங்கள் இவங்களும் இந்த ஆகாரத்தை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மையாக நம்முடைய ஆவி ஆத்மா உயிரோடு இருந்தால் இந்த எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம சாப்பிடுவோமா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா ருசி தெரியும், அது பிடிச்சது, அது கெட்டு போனது, அது மனசை உண்டாக்குனது. அப்போ தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள்னால தான் நம்முடைய ஆத்மா பிழைக்கும் அப்படின்னு புதிய புதிய சாப்பாடை நம்ம தேடி நம்ம சாப்பிடுவோம். புளிச்ச மாவை சாப்பிட்டவர்களுக்கு எது கிடைச்சாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரே ருசியில் சாப்பிட்டே இருப்போம். அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய ருசி தெரியாதனால தான் நாம் வந்து தேவனுடைய வார்த்தைக்காக கவலைப்படாமல் இருக்கிறோம். கொஞ்சம் நாம் சாப்பிட்டு சிந்தித்து தியானித்து பார்த்தோம்னா அந்த புதிய வாசனத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். அதை வாசிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு அதை இலவசமாய் கொடுக்கிறார். இதில் வந்து இன்னொரு வசனம் இருக்குது, சரீரத்தை பார்க்கலாம். கரெக்ட். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரங்கள் விசேஷத்தவைகள் அல்லவா? அப்ப ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனம், அதான் இந்த வசனம் தான் எடுத்து நான் அதை வாசி வாசி பார்க்கறேன். அது எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன காரணம். காரணம் இதுதான் முக்கியமான ஒரு கருத்தும் கூட. இந்த புதிய அர்த்தம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் எடுத்தபடி சாப்பாட்டுக்கு போய் போய் திருப்பி பழைய மாதிரி தான் போயிட்டு போயிட்டுருக்குது. பரவாயில்ல, என் கண்ணுக்கு தப்புனதை ஆண்டவர் உங்கள் கண்ணுக்காவது அதை காட்டி கொடுத்தாரு. சோத்திரம். ஜீவன், அப்போ ஆகாரத்தை பார்க்கல ஜீவன். அப்படின்னா இந்த எழுத்தின்படி சாப்பாடை கூட நம்முடைய ஜீவனை எது முக்கியம்? எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு இந்த மாம்ச ஜீவன் தான் நல்லது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனம், எழுத்தின்படி சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றான்? மாம்ச சரீரத்துக்கு சாப்பிட்றான். ஆனால் அதை விட எது முக்கியம்? ஆத்மா முக்கியம். அப்போ ஆத்மாவுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். உடையை பார்க்கலாம் சரீரமும், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். உடையை பார்க்கலாம் சரீரம், முதல்ல ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவன். அப்படின்னா எழுத்தின்படி சாப்பாடை விட நம்முடைய ஆத்மாவை நம்ம கவனிக்கணும். அப்போ ஆத்மாவுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். இங்கே உடையை பார்க்கலாம் சரீரம் விசேஷத்தவையில் அல்லவா? உடை அப்படின்னா சப்பாரி போட்டுக்கணும், கை கட்டிக்கணும், வெளிப்பிரகாரமான தோற்றத்தை தான் நாம் வந்து விரும்பி நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அந்த வெளிப்படையான காரியத்துக்கு உள்ள சரீரம் எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்குது சரீரம்? ஊனமாக இருக்குது. அப்படி இல்லை, சரீரம் வந்து இப்போ ஒரு குரங்குக்கு ஒரு சஃபாரி போட்டா எப்படி இருக்கா? அப்ப சரீரம் ரொம்ப முக்கியம். சரீரம் தேவனுடைய ரூபமும் சாயலமா இருந்தாதான் அதுல ஆவிக்குரிய வஸ்திரத்தை போட்டோம்னா நல்ல மதிப்பா இருக்கும். அப்ப இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கிற அந்த வஸ்திரத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சரீரம் எப்படி போனா என்ன? உதாரணம், குண்டா இருக்கிறவங்களுக்கு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் போட்டாவே இந்த ட்ரெஸ் உனக்கு ஒத்து வரலன்னு பாக்க. அப்போ நம்ம எல்லாரும் வந்து சரீர இந்த வஸ்திரத்தை முக்கிய கவனமும் கொடுக்குறாங்களே ஒழிய நம்முடைய சரீரம் அப்படின்னா ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய சரீரம் அப்பன் சாப்பிடாம ஆமா நோஞ்சானா கிடக்குது, வயிறு மட்டும் பெருத்து பாலவே குடிச்சு குடிச்சு கையுங்காலை சூம்பி போய் ஆமா இப்படியே குறுகி இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார் என்னன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு ஒருத்தன் தேவாலயத்துல வலது கை சூம்பின ஒருத்தன் வந்தான், அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டாரு, இவனை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா அங்க தேவனுடைய காரியத்துல உண்மை இல்லாம நற்கிரியை செய்யறதுக்கு மனசு இல்லாம அப்படி சூம்பி போனவனா வந்திருக்கிறான். அப்ப இவன் எதுக்கு தேவாலயத்துல வரணும்? பிச்சை கேட்கறதுக்கு வந்திருக்கிறான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்ன என்னமோ கரெக்டு, ஆனால் கையை சூம்பி போயிருக்குது. மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறக்கு மனசு இல்லாதவனுக்கு எவ்வளோ ரகசியம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, சகல ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் தினந்தோறும் ரகசியத்தை கேட்டு 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 நம்முடைய இருதய ரகசியத்தினால் நிறைஞ்சு போச்சு, ஆனால் அன்புங்கிறதே கிடையாது. அன்புனா கிரியை, எல்லாத்துலேயும் கிரியை செய்யணும். எப்படி மனுஷனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமோ அதே மாதிரி ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி செலுத்தாதனால ஊழியக்காரருக்கு தான் அவருக்கு எங்கிருந்தாவது ஒரு பக்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அங்கே கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் நினச்சிட்டு இருப்போம்ல, அதனால் நம்ம இப்படியே நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் நினைப்பார் இவன் இப்படி நினச்சிட்டு இருக்கிறான், சரி எங்கிருந்தா அது ஆசீர்வாதத்துக்கு ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமையே இருப்பார். இப்படியாக நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு கவலைப்பட்டு தேவனுடைய அன்பை நாம் இழக்கிறோம். அதனால தேவனை நாம் முதல்ல தேடுனா உலகத்தில் இருக்கிற என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே ஆண்டவர் தானாக கொடுப்பாரு. சோத்திரம். லூக்கா 16:9-14 வரை. இப்போ இதுக்கு யாருக்கு சொல்லியிருக்காருன்னா, பொருளாசையாகிய பரிசேயர். பரிசேயர்னா யாரு? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, உயிர்த்தெழுதல் உண்டு நம்புறவங்க, தேவதூதன் உண்டு நம்புறவங்க, இவங்கள்லாம் யாருன்னா கிறிஸ்தவர்கள். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா பொருளாசையாகிய பரிசேயர். பொருளாசையுடைய பரிசேயர் கேட்டு பரிகாசம் பண்ணாங்களாமா, எப்பா புதுசாக பிரசங்கம் பண்ண வந்துட்டாரு. ஆனால் இங்கே 16:9 உலக மனுஷன் என்ன பண்றானா, தனக்கு பணம் நிறையா இருக்கும்போது
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்று கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கும்.
உலக பிரகாரமான மனுஷன் தனக்கு காசு இருக்கும்போது எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பான், ஏழைகளுக்கு உதவி செய்வான், பிச்சை போடுவான், இப்படியா வந்து தனக்கு பணம் இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு இருக்குது கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் செய்வான்னு சொல்லி இப்படியே நிறைய செய்வான். ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு கால சந்தர்ப்பத்தில் அவங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் போய் அல்லது பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதோ ஒரு இதில் காசு குறைபடும் பொழுது என்ன பண்ணுவாங்க மற்ற அந்த பகுதியில் இருக்க ஜனங்கள்லாம் கொடுப்பாங்க சுவாத்திரம் கொடுத்ததுனால வாங்கினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பாங்க. பரவாயில்ல எப்படி இருந்த மனுஷன் எங்களுக்கெல்லாம் எப்படி வேலாம் செஞ்சார். அதனால தான் பொருளாசி கிறிஸ்தவங்க பரியாசம் பண்ணி போய்விட்டார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உலக மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். இருக்கும்போது நல்லா செஞ்சாங்க இப்போ ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வந்துடுச்சு நம்ம நாளை கொஞ்ச நாளை முடிஞ்சது நம்மளும் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க. அப்போ அது தங்களுடைய வாழ்நாளைக்கு தேவையானதாக இருக்கும். அப்போ உலக பிரகாரமான மனுஷன் நன்மை செய்கிறதில் முந்தி முந்தி செய்கிறான். அப்படின்னா அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதிக்கிறான். ஒரு பஸ்ஸில் போகும்போது சில்லறை இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்களாக தான் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிறது. இங்கே அது இடையில பார்க்கும்போது ஏதோ வருதுன்னா என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஒன்றும் இல்லைப்பா இங்கே வந்தால் சரி நம்ம பொருளை கொஞ்சம் வாங்கி கொடுக்கறது அல்லது கனமான பொருளை தூக்கிட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் கூட தூக்கிட்டு வர்றது ஏதோ ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யும்போது அந்த உதவினால் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களையும் நண்பர்களாக வச்சுக்கலாம் நம்ம வீதிக்காரங்களை நண்பர்களாக வச்சுக்கலாம் நம்ம ஊருக்காரங்களையும் நண்பர்களாக வச்சுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது. மற்ற ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது இருக்குது ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருக்குது. சாட்சி சொல்கிற இங்கே தான் சர்ச்சில் தான் சாட்சி சொல்லுவாங்க ஆனால் சாட்சியே வாழ மாட்டாங்க அதான் பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் இறக்கம் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்டு கரெக்டு. நம்ம இறக்கம் செஞ்சால் தான் நம்மளுக்கு யாராவது இறங்குவாங்க. நம்மளே இறங்க செய்யலன்னா நம்மளுக்கு யாரும் இறங்குவாங்க இறங்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சத்திலே உண்மையில்லவன் அநேகத்திலும் உண்மையில்லவன் ஆகியிருக்கிறான். கொஞ்சம் நீதி செஞ்சால் கூட போதும் அவன் இப்படியே இவன் வளர்ந்து வளர்ந்து வந்தானா நல்ல நீதி செய்வான். சின்ன பொய் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சா கடைசியில் பெரிய ஆளாகும் போது பெரிய பொய்யா சொல்லிட்டு நிற்பான். அதனால் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லும்போது கொஞ்சம் நன்மை செஞ்சால் இவனுக்கு வசதி வாய்ப்பு பணம் நிறையா கிடச்சிதுன்னா நிறைய நன்மை செய்வான்னு நம்ம நம்பலாம். சின்ன தீமை தானே சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது அவன் பெருசாக இருந்தாலும் அந்த பாரி பொய் தான் சொல்லி அவனுடைய வாழ்நாளை வளருவான். 11 வசனம் வாசிப்போம். போதும் போதும் என்ன அர்த்தம் இதுக்கு உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்பு கொடுப்பவன் யார் பாருங்க. இப்ப எஜமா இப்பதான் மாறுறாரு. எஜமா எந்த எஜமானுங்கிறத இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா இந்த எஜமா தான் சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா உடனே வளர்ந்துருக்க முடியாது. இந்த உலக பொருளில் இருக்கிறவங்கள சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 புரிய வைப்பார். அப்படி சொல்லி புரிய வைக்கும்போது இங்கே ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு. அது இல்லை. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை உபயோகிப்பார்கள். நிறைய பேர் அறிவு எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படியே நீ போனா நீ ஸ்கூல்ல போய் உனக்கு பசி எடுத்ததுன்னா உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பான். இப்ப சாப்பாடு கொண்டு போனா நீ கொண்டு போக மாட்டேங்கிற. ஸ்கூலில் போய் உனக்கு பசிக்குதுன்னு வையே அப்போ யார் உனக்கு சாப்பாடு கொடுப்பா. இந்த சாப்பாடு தான் அங்கே போனால் சாப்பிட முடியும். அங்கே யாரும் உனக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே இந்த உலக பொருளை மயங்கி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை உபயோகிப்பார்கள் சொல்லுங்க பாப்பை பார்த்தோம். ஏன்னா உலகத்திலையும் உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேலே அன்பு வச்சு அந்த மயங்கி உலகத்தினுடைய இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலையும் மயங்கி மயங்கி இருக்கிறவங்கள ஆண்டவர் சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு கொடுக்குறாரு. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. என்னன்னா அநீதியான உலகப் பொருள், சரி அநீதியான உலகப் பொருளை விட்டுருவோம். யார் உங்களை நம்பி உங்களிடத்துல மெய்யான பொருளை உபயோகிப்பார்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். யார் யாருங்கிறது யார் தெரியுமா? தேவன் சொல்றாரு. ஆமா, உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை. அப்ப தேவனுடைய வார்த்தை புரியணும்னு சொன்னா என்ன பண்ணலாம்? தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மள தங்கணும்னு சொன்னா ஒப்பு கொடுக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு ஒப்பு கொடுத்து அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரமாக்கி அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பூமியிலையும் அனுபவித்து நித்தியத்திலையும் அனுபவிக்கணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம்? அநீதியான உலக பொருளை பற்றி நாம் உண்மையாக இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய காரியத்தில் எல்லாமே உலகம் எல்லாமே சகலமும் மாயில தான் இருக்குது. ஆனால் அந்த மாயான காரியத்திலையும் தேவனுடைய மனுஷர்கள் ஊழியம் செய்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது. இப்படி தேவனுடைய காரியத்திற்கு கொஞ்சம் பணம் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அநீதியான உலகப் பொருளை எடுத்து தேவனுடைய காரியத்திற்காக அல்லது தேவனுடைய வசனத்திற்காக அல்லது தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்காக கொடுக்கும் பொழுது தான் அந்த மெய்யான பொருள் என்னங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வசனம் புரியவே மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கையை சூம்பி போனதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உனக்கு கை சூம்பி இருக்குதுன்னா உனக்கு அறிவை கொடுக்கறது யாரு? நான் தான். அப்போ அறிவுலையும் ஆண்டவர் அங்கேயே புள்ளி வச்சிடுறாரு. புத்தி சுவாதீனம் இல்லாமல் மாறிடுது. விதைக்கிறதுக்காக ஒருத்தன் விதையை எடுத்து புறப்பட்டான். அந்த விதையை என்னாச்சு? வழி அருகே விழுந்துச்சு. அப்படின்னா வழி அருகே எப்பவும் கேட்குற மாதிரி தானே நம்மளுக்கு வருதம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதை ஆகாயத்து பறவைகள் கொண்டு போய் கேட்ட மாதிரி இருக்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே காற்று வாக்கில் போயிடுச்சு. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு புரியணும், நம்முடைய இருதயத்தில் தங்கணும், சிந்திக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் அநீதியான உலகப் பொருள்னால தேவன் என்ன பிரமாணத்தை வச்சுருக்காரோ அந்த பிரமாணத்தின்படி நன்மை செய்யணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம் காணிக்கைய அல்லது பொருத்தனைய நாம் உண்மையாக இருந்தால் தான் கண்டிப்பாக மெய்யான பொருளை அவர் நம்பி ஒப்பு கொடுக்க முடியும். இந்த இதில் நம்பி நாம் கொடுக்காமல் இருக்கும்போது அதையும் ஆண்டவர் நம்பி தரமாட்டார். ஏன்னா இதுலேயே நீ ஏமாத்துறேன்னா மெய்யான பொருளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாய்வன்? கண்டிப்பாக ஏமாற்ற வேண்டியது. அதனால் உனக்கு இதுவும் கிடையாது. அதனால இன்றைக்கி நம்ம நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையில் சிறு வயது முதல் கேட்டு 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 நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கூட அதை இன்னொரு ஆளுக்கு ஒப்பு கொடுக்க முடியல, தெளிவாக பேச முடியல. காரணம் என்னன்னா அநீதியான உலகப் பொருள் உண்மையாக இல்லாதனால ஆண்டவரும் நம்மளுக்கு மெய்யான பொருளை கொடுக்கறதுக்கு பயந்துட்டு இருக்காரு. அல்லது கொடுத்தாலும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியல. ஆமாம், அதை அவன் அனுபவிக்க மாட்டான். அதனால தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு புரியணும், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அநீதியான உலகப் பொருள்னால தேவன் என்னென்ன பிரமாணத்தை வச்சுருக்காரோ அத்தனைக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியாமல் இருந்தால் மெய்யான பொருள் கிடைக்காது. பன்னெண்டாம் வசனம் வாசிப்போம். போதும் போதும், வேறொருவனுடைய காரியத்தில். இது வேறொருவன் யாரு? காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால், இது வேறொருவன் யாரு? யார் அந்த வேற மனுஷன்? யார் தெரியுமா?
எதிராளி.
நாம ஒரு ஆளை பகைச்சமே, விரோதிச்சமே. அப்படின்னா உலக பொருளுக்கு நாம சிநேகிக்கும் போது தேவனை பகைக்கிறோம். அந்த தேவனை பகைக்கிறவர் தான், அவர் தான் சொல்றாரு வேறொருவன், நான் வேறொரு ஆளா மாறிட்டேன். ஏன்னா உங்களுடைய சிநேகம் உலகத்தில் இருக்குது. அப்ப இவர்கள் தேவனுக்கு பயனாக இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேறொரு மனுஷனுக்கு உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? ஏன்னா அந்த சொத்துக்கு அதிபதியே சொல்றாரு, இன்னொருத்தனுடைய காரியத்தில் உண்மையாயிராவிட்டா உன்னை நம்பி யார் ஒரு மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? இன்னைக்கு வந்து ஏன் நம்மளுக்கு எதுவுமே சொந்தமாக கிடைக்கல அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தமான பொருள் இல்லை. தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்குன்னு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வச்சிருக்கிறேன். எப்படி ஊழிய அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாச வித்தியாசமாக வருகிறதோ, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை பெற்று அதை சிந்தித்து தியானிக்கிறவருடைய ஆசீர்வாதமும் ஒருத்தரை விட ஒருத்தருக்கு வித்தியாசமாக இருக்குது. சிலவங்க நல்லா பேசுவாங்க, சிலவங்க நல்லா படிப்பாங்க, சிலவங்க நல்லா இசை வாசிக்கிறவங்களாக இருப்பாங்க, அப்புறம் சிலவங்க நல்லா கணக்கில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, சிலவங்க அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, சிலவங்க விஞ்ஞானத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு சொந்தமாக கிடைக்கணும், நம்மளை நிலைத்திருக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக நாம் வேறொருவனுடைய காரியத்தில், அப்படின்னா தேவனுடைய காரியத்தில் கண்டிப்பாக உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் நம்மளுக்கு அவர் சொந்தமாக கொடுப்பார். இன்றைக்கி எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் சொல்லுவான் நான் டிரைவராக இருக்கேன் போ, இன்னொரு நாள் சொல்லுவான் நான் டீ கடை வச்சுருக்கேன்ட்டு, இன்னொரு நாள் சொல்லுவான் நான் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கேன்ட்டு, இன்னொரு நாள் சொல்லுவான் நான் வந்து ஒரு பியூனாக இருக்கேன்ட்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையும் நிரந்தரம் இல்லாமல், எந்த ஒரு அடையாளம் இல்லாமல், நாளுக்கு நாள் மாறி மாறி போயிட்டுருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு எதையுமே சொந்தமாக கொடுக்கல. சொந்தமாக கொடுத்துருந்தா அதை வச்சு நாம் வியாபாரம் பண்ணி நம்ம முன்னேறலாமே. எந்த ஒரு தனித்திறமையும் அல்லது எந்த ஒரு விசேஷ திறமையும் இதுவரைக்கும் நம்மளுக்கு வரல. காரணம் எதனால்? வேறனுடைய காரியத்திலே உண்மையாக இல்லாதனால, அல்லது அநீதியான உலக பொருளினால் உண்மையாக இல்லாதனால உங்களுக்கு மெய்யான பொருள் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல. அதனால் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறத விட்டுட்டு ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்யணும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஆசீர்வாதம் சேர கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கும். அல்லது உலக பொருள் தான் வேணும்னு சொல்லி போனோம்னா, அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் இருக்குது, அந்த ஞானமில் என்ன எப்படிப்பட்ட ஞானம்னு சொல்கிறாருன்னா, காட்டுக்குள்ளுக்கு இருக்கிற அளவும் கூட நான் சாலமோனுக்கு கொடுக்கலன்ட்டார். அவனை விட சாலமோனை விட நம்ம பெரிய திறமையாக சாதிக்க போகிறோம் கிடையாது. காரணம் எதுனாலனா, சாலமோன் ராஜாவும் தேவனை விட்டு விலகினதுனால அந்த நிலைமைக்கு வந்தார் சாலமோன் ராஜா. அதனால சாலமோன் உடுத்தியிருந்த சர்வ மகிமையிலும் ஆமாம், காட்டு புஷ்பத்துக்கு என்ன ஒரு அழகையும் ஒரு கலரையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அந்த அமைப்பும் கூட சாலமுடைய ஞானத்துக்கு வரல. அதனால் நம்மளாம் பாடுபட்டு போனாலும் அந்த காட்டு புஷ்பத்தினுடைய அளவும் கூட நம்மளால் வர முடியாது. ஆனால் ஆண்டவராக நம்மளை உருவாக்குனார்னா நல்ல ஒரு நேர்த்தியான, எப்படி லீலி புஷ்பம் போல், அல்லது நல்ல ஒரு வாசனையுள்ள பொருளாக, நல்ல அழகுள்ள ஒரு பொருளாக ஆண்டவர் மாற்றுவார். காரணம் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது தான் அவர் கொடுக்குற மெய்யான பொருளை வச்சு தான் நாம் அந்த மாதிரி மாற முடியும். இப்போ சாலமோன் ராஜா தேவனுடைய காரியத்தில் மெய்யான பொருளை வாங்கினார், வாங்கி யாரை நேசித்தார் கடைசியாக சாக போகிற நேரத்தில் அல்லது தன்னுடைய கடைசி நாட்களில் உலகத்தை சிநேகித்து தேவனை பகைச்சார். அதனால் தேவனும் சாலமோனுடைய ஞானத்தை என்ன பண்ணார்னா பைத்தியமாக மாய்த்திட்டார், மாயில் கொண்டு போய் சாலமனை கொண்டு போய் விட்டுட்டார். அதனால் உலகத்தில் வந்து நம்ம தேவனையுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி 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 சேர்த்துட்டு கடைசி நேரத்தில் பின்மாறினாலும் நம்முடைய வாழ்க்கை மாயாகத்தான் போகும். அதனால் எல்லா நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மை இல்லாமலாக இருக்கும்போது தேவன் கொடுத்த அந்த சொத்தை உண்மையாக சரியான முறையில் பயன்படுத்தி தேவனுக்கே கீழ்ப்படிந்து இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை பார்க்கலாம், இல்லை உடையை பார்க்கலாம், நம்முடைய சரீரம் நல்ல விசேஷமானதாக இருக்கும். சப்பாரி போட்டு நிற்கணுங்கிறத நினைக்கிறத கூட நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் நல்ல மாதிரி இருந்தால் போதும், எந்த வஸ்திரம் போட்டாலும் நல்லாயிருக்கும். சரீரமே இல்லாதவங்களுக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்தினாலும் ஒத்து வராது. அதனால் ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல சரீரம் நம்மளுக்கு இருந்தால் போதும், மக்கள்னால கிடைக்கிற எந்த ஒரு அடையாளமும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆ நல்லா இருக்கும் பாருங்க, அக நல்லா இருந்தா முகம் நல்லா இருக்கிறாமா பாருங்க சோத்திரம். ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு யஜமானை விட்டு இன்னொரு யஜமானுக்கு மாறி மாறி வர வந்துட்டுருக்காங்க. ஆமாம் சோத்திரம். ஒன்று தீமத்தி ஆறாம் அதிகாரம், ஒன்று தீமத்தி ஆறாம் அதிகாரம் 17-18-19. இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற
உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களா இராமல்.
இருமாப்புன்னா பெருமை, பெருமை உள்ளவர்களா இல்லாம நீங்க என்ன பண்ணணும், இந்த பணத்தை நீங்க கொஞ்சம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும், நன்மை செய்யணும், ஏழைகளை கொடுக்கணும், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் போஷிக்கணும், தேவனுடைய வசனத்துக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணணும். இப்படி நீங்கள் செஞ்சோம்னா செய்யும்போது எப்படி இருக்கும், 19 வசனம் வாசிப்போம்.
நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
ஆமாம், இந்த அநீதியான உலகப் பொருளை நிறைய நம்ம வாரி இறைச்சோம்னா நித்தியமான பொக்கிஷம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி அநீதியமான உலகப் பொருள்னால சிநேகிதரை சம்பாதிக்காமல் இருக்கும்போது பூமியில் இருக்கிற மனுஷனே உதவி செய்ய மாட்டான், எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு செய்வார். அதனால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கணும், அல்லது நித்தியமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும், அல்லது வேத வசனங்கள் நம்மளுக்கு புரியணும்னா நம்மளால் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ, சிலவங்க பேச்சில் நன்மை செய்யலாம், கிரியில் நன்மை செய்யலாம், பணத்தில் செய்யலாம், பொருளுதவி செய்யலாம், இப்படி அவரவர்கள் தகுதிக்கு தக்கபடி என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செஞ்சால் போதும், அவர்களுக்கு வருங்கால பொக்கிஷத்தை அவர்களே சேர்த்து வைக்கலாம். இப்படி தான் சேர்த்து வைக்கிறது. பல்லவ ராஜ்யத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறதுனா, இங்கே செலவு பண்ணால் அங்கே சேர்த்து வைக்கிற மாதிரி அர்த்தம். ஆமாம், இங்கே வந்து கையை சூம்பின கை உள்ளவனாக இருந்தால் அங்கேயும் போய் சும்மன கை தான். அதனால பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பல்லவத்திலே கட்டப்பட்டிருக்கும். இப்படியே கட்டிட்டு இருந்தோம்னா அங்கேயே தான். இங்கே எதை கட்டவிழ்கிறீர்களோ, பூமியில எந்த அளவுக்கு நன்மை செஞ்சு நீங்க தாராள மனசாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் தாராளமாக அனுபவிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஆசை வச்சு கொடுக்காமையும் கை சூம்பினவர்களாகவும் கால் முடமானவர்களாகவும் இருந்து தங்களுக்கு நித்திய ஜீவனை ஆசீர்வாதத்தை தாங்களே வந்து போக்கடிக்கிறாங்க அல்லது தாங்களே அதை வெறுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் செய்யணும், எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் செய்யணும், அங்கெல்லாம் செய்யணும். உண்மையான ஏழைகளை பார்த்தா கண்டிப்பாக செய்யணும். அது தேவனுடைய பிள்ளைகளை குறிப்பாக இரட்டிப்பான கணத்தை கொடுத்து விசாரிக்கணும். தேவனுடைய வார்த்தை வளர்ந்து பெறுகிறதுக்கு கண்டிப்பாக நாம் உதவி செய்யணும். ஆமாம், தேவனுடைய வார்த்தை எப்படி அடுத்தவங்களுக்கு போய் சேரும்? கண்டிப்பாக மற்றவருடைய சின்ன சின்ன உதவியில் தான் உட்காந்து பேச முடியும், ஒரு பைபிள் வாங்க முடியும். எந்த வேலைக்கு இல்லை, வேதத்தையே படிச்சுட்டு சிந்திச்சு தியானிச்சுட்டு இருக்கிறனால வேறு எந்த உலக வேலையும் செய்ய முடியாது. அப்போ இவங்க அது சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், இப்படி ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவ வசனத்தை அறிந்தவர்கள் அல்லது வாசிக்கிறவர்கள் அனுத்தியமான உலக பொருளினால் தேவனுடைய ஊழியத்தை தாங்க வேண்டும். இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் நம்மளுக்கு தசமாக காணிக்கைங்கிறது நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. டிவியில் உட்காந்து இங்கே பணத்தை அனுப்பு, இங்கே பங்காளர்களை சந்திக்கும், நான் ஃபோன்லேயே உனக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே செக் எடுக்கிறாங்க, எழுதுறாங்க, அங்கே போட்டுடுறாங்க. அவர் டிவிலேயே வந்து பிரசங்கம் பண்ணி எல்லாம் எங்களுக்கு பணம் அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோடி கோடியாக குமிச்சிட்ருக்காங்க. இங்கே உண்மையான ஊழியக்காரன் உட்காந்து கூப்பாடு போட்டுட்ருக்கிறான், ஐயோ இது தேவை அது தேவை இப்படி தேவை அப்படி தேவை அப்படின்னு சொன்னால் அவருக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நினச்சி நினச்சி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெய்யான ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் நினச்சிட்டு இருப்பாரு, சரி இவங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் வேண்டாம், யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை கொடுக்கலான்னு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்கே யாராவது கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது அவரும் என்ன நினைப்பார், ஆண்டவரும் சரி இவங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துக்கிட்டு அவரும் கஷ்டமாக இருப்பார். இந்த பிளையாமட்ட ஆண்டவர் சொன்னார் பார்த்தியா, பிளையாமே யார் வந்திருக்கிறது, முதல் தடவை போக வேண்டாம்னு சொன்னார். அப்போ திரும்பவும் கேட்டதுனால போன்ட்டார். அந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்துக்கு வேண்டி ஆண்டவர்கிட்ட முழுவதும் மன்றாடிட்டே இருக்கும்போது முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும்போது போகாதுன்னு தான் சொல்லுது. திருப்பி ஆண்டவரே எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடுறோம், எப்படியாவது ஒரு இதை வாங்கிடும், இந்த பொருளை வாங்கிடுதுன்னு சொன்னால் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க. ஆண்டவரே டிவி வாங்கணும், மிக்சி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும்ன்ட்டு சரி தொந்தரவு பண்ணிட்டுருக்கறனால அதை கொடுத்துருவார். அப்புறம் அதனால் பிரச்சனையை மாறடிக்க வேண்டியதுதான், ஐயோ இது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு. நான் உட்காந்து எழுதுறதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டேபிள் வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. என் கதையை கேட்டிங்கன்னா பெரிய கதை. டேபிள் இருந்தால் தான் எழுத முடியும், சேர் இருந்தால் தான் உட்காந்துட்டு டேபிளை போட்டு எழுதுனா தான் எழுத்து வரும்ன்ட்டு நான் நினச்சதே இல்லை. எத்தனையோ வருஷ காலமாக நான் எங்கெங்கே வேலை செய்யறனோ எந்த இடத்துல உட்காருக்கு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு கீழே பைபிளை வச்சுக்குவேன், தரையில் உட்காந்து எழுதி 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 அப்படியே நோட்ஸ்லாம் எழுதுறது. ஆண்டவர் இருக்கிறப்பில் எனக்கு நல்லா பைபிள் ஸ்கூலில் நல்லா இருக்கிற டேபிளும் எல்லாமே இருந்தது. ஆனால் நான் இருக்கிற ரூமில் ஒரு டேபிள் இல்லை. அப்பவும் பணமெல்லாம் எனக்கு கூட இருந்தது, காசெல்லாம் இருந்தது. இது டேபிளில் உட்காந்து சேரை போட்டு எழுதுனா ஒரு ஆஃபீஸர் மாதிரி எழுதுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு நாள் இப்படி வீட்டில் உட்காந்து பாய் போட்டு என்னுடைய பழக்கம் வந்து பாயை போட்டு சுற்றிலேயும் நோட்டு புக்கு பைபிளெல்லாம் வச்சுட்டு எழுதி எழுதி பார்க்குறத செய்கிறது பழக்கமாக இருக்கிறனால டெய்லி நான் அதை மாதிரி செஞ்சிட்ருப்பேன். ஒரு நாள் நம்ம வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எழுதுறதுக்கு இப்படியா கஷ்டப்படுறீங்க, நம்மளுக்கு ஒரு டேபிள் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி உடனே போய் அன்றைக்கி சாயங்காலமே போய் டேபிள் வாங்கிட்டு வந்தேன். அப்போ என்றைக்கா டேபிளில் தான் உட்காந்தா எழுதுனா எனக்கு எழுத்து வரும்னு சொல்லி இருந்தனா நான் எப்போ தேவனுடைய வார்த்தையை படிச்சிருப்பேன், எப்போ எழுதியிருப்பேன் பாருங்கள். அப்போது தேவனுடைய காரியமாக இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையும் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறக்க ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளாகும்போது அது ஆண்டவர் மெய்யான ஒரு பொருளை நம்மளுக்கு ஒப்புக் கொடுக்குறார். அதனால் உலக பிரகாரமான காரியத்தை தேடி தேடி போகும்போது நம்மளை விட்டு மெய்யான பொருள் ஓடி போயிடும். அதனால் நம்ம வீட்டில் வந்து இது வேணும் அது வேணும் எப்படி உடைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஜெபம் பண்ணுற மாதிரி இந்த சாப்பாடு வேகமாக செய்கிறதுக்கு மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், இன்னும் அது வேணும் இது வேணும்னா அதெல்லாம் அது கூட சேர்ந்தது தான். இப்படியெல்லாம் கேட்டோம்னா அது மட்டும் தான் கிடைக்கும், கடைசியில் இடைக்கடைக்கு ரிப்பேர் ஆகிடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடியாச்சுன்னா பொருளை வாங்கினோம்னா ரிப்பேர் ஆகாது, உடையும் செய்யாது. அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம், தேவன் கொடுக்குற பொருள் அது. மனுஷன் வந்து அதுக்காக பிரயாசப்பட்டு காத்திருந்து பணத்தையும் பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வரும்போது சில டைம் அவன் ரெண்டு மூணு நாள்லாம் கூட உடஞ்சிடும். ஆனால் தேவன் கொடுக்குற பொருளாக இருந்தால் ஒன்றும் உடையாது. ஆண்டவருடைய மகிமைக்காக இது இருந்து ஆண்டவருடைய வேலையை அந்த மிக்சியும் செய்யும், கிரைண்டரும் செய்யும், ஃப்ரிட்ஜும் செய்யும், எல்லா பொருளும் நல்லா சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவையும் ஆண்டவர் இலவசமாக தருகிறார். இந்த மாதிரி அனித்தியமான உலகப் பொருளை நாம் செலவழிக்கும் போது நாம் வந்து மெய்யான பொக்கிஷத்தை நம்மளுக்காக சேர்த்து வைக்கிறோம். அப்போஸ்தலர் 23:6-7
பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது.
போதும் போதும். இப்போ நாம் இன்னைக்கு சதுசேயராக இருக்கிறோமா பரிசேயராக இருக்கிறோமா? பரிசேயராக இருக்கிறோம். ஆனால் இந்த பரிசேயராக இருந்துக்கிட்டு இந்த பொருளாசைங்க நம்மளுக்கு வரும்போது என்ன ஆகுது? இந்த கேட்குற பிரசங்கமெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பாக தான் தோணுது. எப்போ பேசினாலும் சரி, காணிக்க, தசம பாகம், டொனேஷன் புக்கு, இங்கே சர்ச்சு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இதே ஒரு பாட்டாக போகுது. ஆனால் நிறையா சபையில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தசம்பாவம் காணிக்கையை பற்றி பேசுகிறது தான் முக்கியமான வேலை. ஆனால் நாம் இங்கே இந்த சபையில் என்னென்னா எல்லா நாளும் ரகசியத்தை பேசி 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 ரகசியத்தினால் இருதயம் நிறைஞ்சு போச்சு. ஆமாம், இருதயமே ரகசியமாக போச்சு. ஆனால் இப்போ வந்து சகல ரகசியத்தையும் அறிஞ்சிட்டு நம்ம அன்பு இல்லாதவங்களாக இருந்து எல்லாத்தையும் வம்பு பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் ரகசியத்தெல்லாம் கேட்டதை கொஞ்சம் நாம் நிறுத்திட்டு அன்புள்ளவர்களாக இருந்து நற்கிரியை செய்கிறதுக்கு நம்ம கையை தாராளமாக நீட்டுவோம். தேவன் நம்மளுக்கு மெய்யான பொருளை எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்காக பிரயாசப்படணும். அதனால் அநித்தியமான உலகப் பொருள்னால் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லாவிட்டால் மனுஷன் சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்னா கொத்தலான பையில போடுறான். நம்ம ஆபோக்கில் பார்க்க முடியும், மனுஷன் வந்து கொத்தலான பையில் எப்போ போடுறான்னா தேவனுடைய ஆலயத்தில் வந்து பொருளை கொண்டு வந்து சேர்க்காதவங்க எல்லாருமே சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொத்தலான பையில் போடுறாங்க. அப்படின்னா என்னென்னா பொருளை வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் வந்தால் உடச்சு போயிடும். பொருளை வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் மனம் கெட்டு போயிடும். அப்படி ரொம்ப நாளைக்கு உழைக்காது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீணான காரியத்தில் செலவழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்காது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கார் வாங்கி கொடுத்தா எப்படி போட்டு உடைக்குது? அந்த மாதிரி பெரியவங்களும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம நிறைய பொருள்களை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அந்த பொருள்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வீணான பொருளாக மாறி உபயோகம் இல்லாமல் ஒரு குப்பையாக மாறிடும். அதனால் நாம் அநித்தியமான உலகப் பொருள்னால் நாம் சிநேகிதரையும் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் சேர்த்து வைக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.